எண்ணிக்கை முக்கியம் அல்ல. நம்பர்ஸ் டோன்ட் மேட்டர். நம்பர்ஸ் மேட்டர் டு அஸ், பட் டு காட் நம்பர்ஸ் டோன்ட் மேட்டர். நமக்கு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம், ஆனால் ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியமே இல்லை. ஏன் திரும்ப முக்கியம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எடுத்தா எல்லாமே எண்ணிக்கை சார்ந்ததாகவே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் டு டீல் வித் நம்பர்ஸ். ஆர் ஏஜ் இஸ் அ நம்பர், ஆர் சாலரி இஸ் அ நம்பர், ஆர் த பில்ஸ் டு பே இஸ் அ நம்பர், நம்ம கட்ட வேண்டிய காசு ஒரு நம்பர், த பேலன்ஸ் வி ஹேவ், த பேங்க் பேலன்ஸ் வி ஹேவ் இஸ் அ நம்பர், ஆர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஹஸ் நம்பர்ஸ், த வெயிட்டிங் பீரியட் இஸ் டு டீல் வித் நம்பர்ஸ். எல்லாமே எண்ணிக்கையை கொண்டு தான் இருக்கு. இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கேன், இவ்வளோ செலவு எனக்கு இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ தேவைகள் இருக்கு, இவ்வளோ நான் கட்டணும், என் வயசு இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது எண்ணிக்கை தான். ஸோ நம்பர்ஸ் இஸ் அ பிக் கன்சர்ன் டு அஸ். ஆனால் இந்த எண்ணிக்கை எவ்வளோ பெருசாக இருந்தாலும், இந்த எவ்வளோ சிறுசாலும், இந்த எண்ணிக்கை ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஒன்று சாமியல் 14 அதிகாரம் வசனம் 6 வாசித்தீங்கன்னா, யோனதான் இப்படியாக பேசுகிறான், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டோ இல்லை அநேகத்தை கொண்டோ நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். ஆனா நம்ம பிரச்சனை தெரியுமா, இவ்வளவு கொஞ்சம் இருக்கு, இவ்வளவு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை பத்தியே நம்ம கவலை பண்ணுறோம். I want to encourage you, motivate you today that no matter how less your numbers are or how big your numbers are, it doesn't matter for God. God can do a miracle in your life. ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வார். விசுவாசி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசும்படியாக கொடுத்திருக்க தலைப்பு, எண்ணிக்கை முக்கியம் அல்ல. Numbers don't matter. Numbers matter to us, but to God, numbers don't matter. நமக்கு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம், ஆனா ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியமே இல்லை. ஏன் திரும்ப முக்கியம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எடுத்தா எல்லாமே எண்ணிக்கை சார்ந்ததாகவே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் டு டீல் வித் நம்பர்ஸ். ஆர் ஏஜ் இஸ் அ நம்பர், ஆர் சாலரி இஸ் அ நம்பர், ஆர் த பில்ஸ் டு பே இஸ் அ நம்பர், நம்ம கட்ட வேண்டிய காசு ஒரு நம்பர், த பேலன்ஸ் வி ஹேவ், த பேங்க் பேலன்ஸ் வி ஹேவ் இஸ் அ நம்பர், ஆர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஹஸ் நம்பர்ஸ், the waiting period is to deal with numbers. ellame ennike kondu da irukku. ivula naal kaathutirken, ivula selava enak irukku, ivula kadan irukku, ivula thevigal irukku, ivula naan kattano, en vayas ivula aachu solla namma vaalkke nirnayikkuden ennike da. So numbers is a big concern to us. ana இந்த எண்ணிக்கை எவ்வளவு பெருசா இருந்தாலும், இந்த எவ்வளவு சிறுசாலும், இந்த எண்ணிக்கை ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. The numbers don't matter to God, no matter how big or how small it is. I would want you to read one verse from the Bible. 1 Samuel chapter 14 and verse 6. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சத்தை கொண்டாகிலும் ஆண்டவருக்கு ரட்சிக்க தடை இல்லை. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டோ இல்லை அநேகத்தை கொண்டோ நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். ஆனால் நம்ம பிரச்சனை தெரியுமா, இவ்வளோ கொஞ்சம் இருக்கு, இவ்வளோ கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை பற்றியே நம்ம கவலை பண்ணுறோம். ஐ வாண்ட் டெல் யூ அண்ட் என்கரேஜ் யூ தட் நோ மேட்டர் ஹவு லெஸ் யுவர் நம்பர்ஸ் ஆர் ஆர் ஹவு பிக் யுவர் நம்பர்ஸ் ஆர், இட் டசன்ட் மேட்டர் ஃபார் காட். காட் கேன் டூ அ மிரக்கல் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வார். விசுவாசி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து எல்லாருக்கும் சொல்லுங்க, நம்பர்ஸ் டோன்ட் மேட்டர். எவ்வளவு தேவை இருந்தாலும் என் தேவன் சந்திப்பார். என் ரேட்டிங், என் ரீடிங், என் மெடிக்கல் ரெக்கார்ட்ல எந்த பிபியூல ஹையின் எவ்வளவு காமிச்சாலும் ஆண்டவர் அதை குறைப்பார். சுகர் இவ்வளவு ஹையின் காமிச்சாலும் குறைப்பார். எண்ணிக்கை முக்கியமே அல்ல. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முக்கியமா எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ற நாட்கள், ஐயோ இவ்வளோ நாள் காத்திருக்கிறேன், ஐயோ இவ்வளோ வருஷம் காத்திருக்கேன், இவ்வளோ தேதி காத்திருக்கேன். ஸோ எவ்ரி திங் இன் ஆர் லைஃப் இஸ் டு டீல் வித் நம்பர்ஸ், விச் இஸ் அ கன்சர்ன் டு அஸ். நமக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் ஆண்டவருக்கு அது பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் ஒரு சிறு பையன் ஒரு பார்க்கில் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தா, அப்போ யாத்ராகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் வசனம் 21-22 வாசிக்கும் போது, ஆண்டவர் செங்கடலை பிறந்தார். செங்கடலை பிறக்கும் போது இஸ்ரவர்கள் அந்த செங்கடலை கடந்து போனாலும் வாஸ்தவன் அல்ல லூயா ஹால லூயான்னு குதிச்சு சத்தமா, பா ஆண்டவர் பாரியா செங்கடலை பிளந்து இஸ்ரவேலர்களை நடக்க வச்சார். இஸ்ரவேலர்கள் கடந்து போனது எவ்வளோ பெரிய அற்புதம். இப்போ பக்கத்தில் ஒரு நார்த்திகன் போனான், அவன் சொன்னான், அந்த செங்கடல்ன்றது ரொம்ப பெரிய ஹைட்லாம் இல்லை, மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அது 2 அடி ஹைட்டு கூட கிடையாது, அவ்வளோதான் இருக்கும் அந்த காலத்தில் தண்ணி, அவங்க கடந்து போதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். அப்படின்னா இவன் மூஞ்செலாம் சின்னதாகிச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, திருப்பி அல்லே லூயான் கத்தான் அந்த பால்கையோ என்னையா திருப்பி கத்துற அப்படின்னு அந்த பையன் சொன்னான், பாருங்களேன் நீங்கள் 2 அடி ஹைட்டு கூட இல்லைன்றீங்க, ஆனால் ஆண்டவர் பார்வோனு சேனியை மூழ்கடிச்சு எல்லாரையும் மறிக்க செஞ்சானா எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவருக்கு, 2 அடி ஹைட்டுக்குள்ளேயே இவ்வளோ பண்ணிடுறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னானா. தேவ பிள்ளைகளை அப்போ பார்த்துங்க, ஆண்டவருக்கு 2 அடியாக இருக்கட்டும், 10 அடியாக இருக்கட்டும், ஒருத்தரை வாழ வைக்கவும் தெரியும், ஆண்டவருக்கு நம்ம சத்துருக்களை காதி பண்ணவும் தெரியும். ஸோ அதனால் நமக்கு தான் ஹைட்டு வெயிட்டு இவ்வளோ தூரம் அவ்வளோ நீளம் இவ்வளோ கம்மி சேலரி இவ்வளோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனைன்னு ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியமே இல்லை. ஆண்டவருக்கு முக்கியமானது நீயும் நானும் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமையன்னு சொல்கிறீங்க? அதனால் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு சிலர்லாம் என்னன்னா இவ்வளோ சேலரி வாங்குறேன், சிலர்லாம் எனக்கு என்னங்க நான் இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு இந்த வயசுலேயே நான் இன்னும் சொந்த வீடு வாங்காமல் இருக்கிறேன், இன்னும் என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்காமல் இருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஐயோ இந்த வயசுலேயே நிறைய பேர் மரிச்சு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நமக்கு இருக்கிற எண்ணிக்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையவே கொரோனாவில் இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை நமக்கு காட்டுற ரீடிங்கில் டெய்லி இவ்வளோ சென்னையில் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ, தமிழ்நாட்டில் இவ்வளோ, இந்தியாவில் தமிழ்நாடு லீடிங்கில் இருக்குது மும்பைக்கு அப்புறம் அப்படின்னு இது ஒரு நம்பர்ஸு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி இப்போ இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. இந்த எண்ணிக்கையை பார்த்து பார்த்தே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது, எங்கே நமக்கு வந்துடுமோ நம்ம மரிச்சிருவோன்னு. அதனால் தேவ பிள்ளைகளே எண்ணிக்கை முக்கியமே அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் இந்த எண்ணிக்கை ஒரு பொருட்டே இல்லை, எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு சொன்ன ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 27 வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். தாவீது சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார், சிலர் ரதங்களை நம்புவாங்க குதிரைகளை நம்ப, நாங்களோ கத்தரன் நாம எங்கள் தேவனாகிய கத்தரன் நாமத்தை நம்புவோம் அப்படின்னு சொல்கிறார் இவர். ஸோ இவர் சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு, நாங்கள் எதையும் நம்ப மாட்டேயா, எவ்வளோ குதிரை இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ரதங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருந்து பெரிய ஜெயத்தெல்லாம் கொடுத்துருக்காருன்னு பெரிய சண்டையை மேற்கொண்ட தாவீது இப்படியாக எழுதுகிறார். நம்ம கூட சில நேரத்தில் இப்படி தான் சொல்லுவோம், மற்றவங்களெலாம் அட்வைஸ் கொடுக்கும்போது ரொம்ப மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப இனிப்பான ஒரு தித்திப்பான விஷயம் நமக்கெல்லாம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது நமக்கு அந்த அட்வைஸை வாங்கினா அது கசப்பான விஷயம், தித்திப்பு கசப்பாக மாறிடும். மற்றவங்களாம் சொல்லலாம் என்னங்க கவலைப்படாதீங்க, எவ்வளோ தேவை ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் நம்புங்க, கத்தர் எவ்வளோ எப்படி போஷிச்சார் பாருங்கள், ஆண்டவர் பார்த்தார், ஆண்டவர் நம்புங்க. மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது ஆனால் நமக்குன்னு வரும்போது தாவீது நல்லா எழுதுறாரு, சில ரதங்களை நம்புவாங்க குதிரைகளை நம்ப, ஆனால் நானும் கத்தரை நம்புறேன்னு இவர் நல்லா எழுதிட்டு என்ன பண்றாரு, எல்லாம் செட்டில் ஆகி அவர் ராஜ்யத்தில் ராஜாவை செட்டில் ஆகி எல்லாம் செட்டில் ஆன பிறகு 1 27 அதிகாரத்தில் சத்ருமானவன் தாவீதை ஏவி விடுறான். என்ன ஏவி விடுறான், உன் பலன் எவ்வளோ நீ செக் பண்ணு. நம்ம வாசிப்போம் 1 27 வசனம் 1 வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவகர்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சிபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா, ஏன் என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாபு அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு முன் வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். தேவ பிள்ளைகளை இங்கு 2 தவறுகளை தாவீது செய்கிறான், நாமும் அதை செய்கிறோம். முதல் தவறு என்னன்னா, இவ்வளோ நாட்கள் தாவீது கூட கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி நிறைய பேர் இருந்தாலும் சரி தாவீது ஆண்டவரை மட்டும்தான் நம்மனா, ஆண்டவரை மட்டும் தான் கேட்பான், கொஞ்சம் பேரை வச்செல்லாம் தாவீது ஜெயிச்சிருக்கிறான். அதாவது சிக்லாகில் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் எடுத்துகிட்டு கொளுத்தி போட்டு எல்லாம் போன பிறகு எல்லாம் இழந்த பிறகு தாவீது கூட ஒரு 600 பேர் இருப்பாங்க, அதுலேயும் 400 பேர் 200 பேரை வச்செல்லாம் ஜெயிச்சிருக்கிறான். பெரிய பெரிய யுத்தங்கள் ஆட்களே இல்லாமலாம் பெரிய கோலியாத்தெல்லாம் தனியாலாம் ஜெயிச்சிருக்கிறான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்த பிறகு இப்போ ஆண்டவர் பலனை பார்க்காம தன் பலனை சோதிக்க விரும்புகிறான். தேவ பிள்ளைகளை நமக்கும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒன்றுமே இல்லைன்னும் போது ஆண்டவர் தாங்க அப்படின்னு நம்பியிருப்போம், ஆனால் கொஞ்சம் வந்துருச்சுன்னா நமக்கு என்கிட்ட எவ்வளோ இருக்குது ஆண்டவர் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுவார், அதை நம்ம எப்படி பார்ப்போம்னா நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஆண்டவர் எப்படி கொடுப்பார், எனக்கு இவங்களெல்லாம் தெரியும் ஆண்டவர் யாரை கொண்டு போகிறார். ஸோ நம் பேலன் என்ன என்று பார்க்க ஆரம்பிச்சோம். சில நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். தேவ பிள்ளை அந்த தப்பு தான் தாவீது செய்கிறான். முதலாவது தப்பு ஆண்டவர் பலனை மறந்து தன் பலனை பார்க்க ஆரம்பிக்கிறான், ரிலையன்ஸ் ஆன் ஹிஸ் ஓன் ஸ்ட்ரென்த். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னா, யோவாபு சொல்றான், ஆண்டவர் ராஜாவே நமக்கு வேணாமா, இருக்கிறத விட ஆண்டவர் இன்னும் 100 கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு, இருக்கிறத விட 100 கொடுப்பாரு, அதனால நீங்க கணக்கு பார்க்காதீங்க வேணாம் ஆண்டவர் பார்த்துப்பாருனா. ரெண்டாவது, மற்றவர்களும் நமக்கு சொல்ற அட்வைஸை நம்ம கேட்கறது இல்லை. தேவப்பிள்ள சில நேரத்துல எப்படின்னா நான் என்று வந்துருச்சுனாலே மற்றவங்க சொல்ற அட்வைஸை கேட்க மாட்டோம். சிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க பண்ற வரைக்கும் நல்லது பண்ற வரைக்கும் ஓகே, ஆனால் நம்ம பண்ற தப்பை சுட்டி காட்டி ஒரு அட்வைஸ் சொன்னா அந்த நேரத்தில் நம்ம அவங்க அட்வைஸை கேட்க மாட்டோம். தாவீதும் அந்த தவறை செய்கிறோம். தேவப்பிள்ள சில நேரத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் சில ஊழியக்காரர்கள் மூலமா, சில நண்பர்கள் மூலமா, உறவினர் மூலமா ஞானமான காரியங்களை சொல்வாங்க. ஆனா என்ன தெரியுமா, நம்ம பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்லாத. இந்த அட்வைஸ் வார்த்தை நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்லாதுன்னு யோகாபிடத்தில் சொல்லி சொல்ற எப்பா, நான் சொல்ற வேலையை பார் போய் நீ கணக்கிடனா யோகாபு வேற வழி இல்லாம போய் கணக்கிட ஆரம்பிச்சிடும். அதுல பாருங்க, நம்ம ஞானத்தை நாம் சார்ந்து நடக்கும்போது தாவீது இன்னொரு தப்பு பண்ணுகிறான். இப்படி தொகையிடுவதற்கு முன்னாடி, எண்ணிக்கை சென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவருக்கு முதல்ல ஒரு பலி செலுத்திட்டு, அப்பா நீங்க தான் எல்லாம் சொல்லிடம் தொகை, இன்னும் என்ன பண்றாரு, பலி செலுத்துவதையும் மறந்து விட்டான். ஏன்னா ஒரு ரேஞ்சுக்கு வந்தாச்சு, கொகையில இருந்தும் போது இருந்த நம்பிக்கை விசுவாசம் ரிலையன்ஸ் எல்லாம் போய் இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம ஒரு ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அதனால நம்ம செய்ய சொல்லுவோம். ஸோ தாவீது செய்த தவறுகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவன் பலத்தை நம்ம நான் எடுத்து அவன் ஞானத்தை அதிகமாக நம்பி இன்னொருத்தனை விட்டுட்டான். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம போராடுகிறோம், நிறைய போராடுகிறோம். எது போராடுகிறோம், நம்ம பலத்திலேயே போராடுகிறோம். நம்ம பலன் எல்லாம் தீந்து போய் திராணி போய் ஒன்றும் முடியல பிறகு ஆண்டவர். நெக்ஸ்ட்டு நம்ம ஞானத்தில் தேவ பிள்ளைகள் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தவே பைத்தியக்காரனை தேர்ந்தார். நிறைய நேரத்தில் நான் அப்படி தான் சொல்வேன், என்னை பார்த்து பாஸ்டர் எப்படி உங்கள் ஊழியம் வந்துச்சு, எப்படி பாட்டு எழுதுறீங்களான்னு கேட்டால், எப்போ எனக்கு தாளந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிருபை தான். ஞானிகளை வெட்கப்படுத்தவே ஆண்டவர் பேதையும் பைத்தியக்காரனாக என்ன பயன்படுத்துறேன்னு நான் சொல்லுவேன். எப்போல்லாம் நம்மளை கீழே வச்சுக்கிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் நம்ம உயர்த்துக்கிறார். ஸோ ஞானம் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட, நம்ம இந்த சர்வீஸ் முடித்தா கூட நான் உங்களை கேட்குறேன், இந்த ஆராதனை எப்படி இருந்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். சிலர்லாம் எப்படின்னா, யார் என்ன நமக்கு அட்வைஸ் பண்ணுறது, நமக்கு எல்லாம் தெரியும். என்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும்னு முடிவு பண்ணுறோமோ தேவ பிள்ளைகளை, அன்றைக்கி தான் நம்ம விட ஆரம்பிக்கிறோம். தாவீது செய்த தவறுகள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ஓனர்ஷிப், அவர் தான் இதுக்கெல்லாம் ஓனர். வசனம் சொல்லுது, சங்கீத நேரத்தினால இந்த பூமியும் அதை சார்ந்த எல்லாமும் ஆண்டவருடையவைகள். தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறேன், உங்கள் வீடு, நீங்கள் வச்சுருக்க காரு, உங்கள் வீட்டு பிள்ளைகள், நீங்கள் உடுத்துகிற உடை, எதுவாக இருந்தாலும் அவை எல்லாம் ஆண்டவருடைய. என்னதுன்னு சொல்கிறத நிறுத்துங்க, புரியுதா? என்னதுன்னு சொல்லும் போது தான் நமக்கு அதில் பிரச்சனை. இது எல்லாம் ஆண்டவருடையது, ஓனர்ஷிப். வி டோன்ட் ஓன் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன தான் ஆர்சி புக்லையும் அக்ரிமெண்ட்லையும் நம்ம பேர் நம்ம ஃபோட்டோ இருந்தாலும், வி டோன்ட் ஓன் இட். ஆண்டவர் கொடுத்த எல்லாமே அவர் தான் ஓனர். தேவ பிள்ளைகள் தசமபாகம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா, அது கொடுக்கறதுக்கான காரணமே, அப்பா இதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கே திருப்பி இருக்கு. அதுதான் தசமபாகத்துக்கான காரணம், காணிக்கைக்கான காரணமே அதுதான். நான் ஓனர் இல்லை, நீங்கள் தான் ஓனர்னு அவரை கனப்படுத்துகிற விஷயம் தேவ பிள்ளைகள். அடுத்தது இன்னொன்று, நம்மளுக்குள்ள இன்னொரு பிரச்சனை தெரியுமா, இந்த நமக்கான காரியங்கள் நம்ம இடத்துல அதிகரிச்சுன்னா பெருமை, ஈகோ கீழே இழங்காமல் இருக்கிறது. பாண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஆறு காரியங்கள் உண்டு, நீதிமொழிகள் 6:17 வசனம். அதில் ஒன்றும் ரொம்ப பிடிக்காது வந்து மேட்டிமையான கண், அதாவது பெருமையானது ஆண்டவருக்கு பிடிக்கும். நம்மளுக்குலாம் சொல்லணும் தேவ பிள்ளைகளை, நிறைய பேர் அவங்கலாம் சொல்லுவாங்க, எனக்கு பெருமை கிடையாது, நான் ரொம்ப ஹம்பிள், நான் இப்படி தான் வாங்க. அதை சொல்கிறதுலே ஒரு பெரிய பெருமை இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே ஹம்பிளாக காட்டுறதுலே ஒரு பெரிய பெருமை. அந்த மாதிரி நிறைய பேருக்கு பெருமை இல்லைன்னு சொல்கிறாங்க பாரு, அவங்களுக்கு நிறைய இருக்கும். தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த மாதிரி தெரியாத விஷயம், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பாவம் பெருமை தாங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது, நான் யார் தெரியுமா, என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னெல்லாம் எங்கள் வீட்டில் எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா, அவங்களெலாம் தெரியாது. சில நேரத்தில் நான் கூட சொல்வேன், நான்லாம் பாஸ்டரானனால சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுவுமே பெரியமையான வார்த்தை, நானும் கம்முன்னு போகிறேன், அதுவே தவறான வார்த்தை தேவ பிள்ளைகளை. சில நேரங்களில் நம்மளே தெரியாமல் சில நேரத்தில் நம்ம பேசிடுறோம். ஆண்டவருக்கு பாருங்க, ரொம்ப பிடிக்காதது மேட்டிமையான கண். இன்னைக்கு தாவீது விழுந்தது, இந்த பிரச்சனை ஆனதே பாருங்க, அவன் அவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கை அது பெருமையாக மாறுகிறது. நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ன அப்படின்றாரு, 1:22 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். தாவீதின் பெருமையினால, தாவீது செய்த தப்புனால 70,000 பேர் மடிந்து போறாங்க. தேவ பிள்ளைகள் இனி கூட பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற தப்புனால சில நேரத்தில் நம்ம வீட்டாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளால நம்மளோட ஈகோ நம்மளோட பெருமை. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு வந்துடுறாங்க, என் பாஸ் ரொம்ப பேசிட்டான், அவன் என்ன பேசுறது, அவன் என்ன டெர்மினேட் பண்ணுறது, நானே குத்துறேன் வேலையை, இவன் நான் காலி பண்ண சொல்கிறது நானே சொல்கிறேன், அவன் நான் சொல்கிறது நான் கொடுக்குறேன் டிவோர்ஸ், இவன் நான் எனக்கு ஃபோன் பண்ணாமக்கிறது நான் இனிமேல் ஃபோன் பண்ண மாட்டேன், அவன் நான் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது நான் இப்படி அனுப்புகிறேன் எஸ்எம்எஸ், அவன் நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன். இப்படி தேவ பிள்ளைகள் நமக்கு தேவையில்லாத பெருமை, நான் ஆண்டவர் பிடிக்காத மேட்டிமைக்கன். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, சத்ருவானவன் நம்மளை உலகில் உழ வைக்கிறதுக்கான காரணமே நம்ம நாம்ன்றது தான். அதெல்லாம் பாருங்களேன், முன்னாடிலாம் கேமரா, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமரா வாங்கணும், இப்போல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோன்லேயே கேமரா கொடுத்தாங்க. கட்சியில் பார்த்தா என்ன ஆயிடுச்சு, இப்போ பேக்கில் இருக்கிற கேமரா போய் எல்லா ஃபோக்கஸும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமரா, செல்ஃபி செல்ஃபி, நம்மளையே எடுத்துக்கிறோம், நம்மளையே ஃபோட்டோ எடுத்துக்கணும், முந்தியெலாம் யாரையாவது வச்சு எடுப்போம், இப்போ நம்மளையே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அதுவும் எந்த அளவுக்கு ஃபோட்டோனா, டாய்லெட் போனாலும் டாய்லெட்டில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, டாய்லெட் வாஷ்ரூம் போனாலும் எடுக்கிறாங்க, வெளில போனாலும் எடுக்கிறாங்க, நல்லா இருக்கிற மூஞ்ச பத்து தடவை கோண கோணையாக காமிச்சு எடுக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் சாவில் ஃபேஸ்புக்கில் போடுற சாவில் பணத்து பக்கத்தில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போஸ்டிங் போடுறாங்க, எல்லாத்தையுமே செல்ஃபி செல்ஃபி நம்மளையே பார்த்துனுக்குறாங்க. தேவ பிள்ளைகளை இது ஒரு டிஸார்டராக அதுவும் பார்த்தீங்கன்னா, சிலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டேட்டஸில் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும், சிலெலாம் பார்த்தா 150 டிக்கி டிக்கிட்டிக்காக இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக அவங்க போட்டுனே இருப்பாங்க பிள்ளைகள். அந்த மாதிரி நம்மளையே நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றத போடுறோம், ஒரு சாப்பிட்ற ஐட்டம் ஸ்பூனு ஃபோக்கை கூட விடமாட்டுறாங்க, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டுறாங்க, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட்டா பரவாயில்ல. ஸோ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பெருமை இல்லை, பெருமை இல்லைன்னா நம்மளை பற்றியே ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம ஃபோட்டோவே போட்டுனுக்குறோன்னா கொஞ்சம் யோசிங்க, அதுவும் ஒரு விதமான பெருமை. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நம் பலத்தை நம் ஞானத்தை நம்மையே நம்பி நம்பி நின்னோன்னா அது ஆண்டவருக்கு புளியம் இல்லாத காரியம். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம சேவிங்ஸ் என்ன ஆகுது, நம்மக்கிட்ட என்ன ஆகுதுன்னு நம்பவே நம்பாதீங்க, சரியா? ஆண்டவருக்கு இந்த எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் இல்லை, நம்பிக்கை தான் முக்கியம். இன்றைக்கும் தேவப்பிள்ளைகளே எசேக்கியாவின் கதையை பார்ப்போம். ஏசாயா 31 அதிகாரம் வசனம் 1-2-3 வாசிங்க. அதாவது எசேக்கியா ராஜா அசரியவ ராஜாவில் ஃபுல்லாக சூழப்படுகிறாங்க, யூதாவை வந்து ஃபுல்லாக சுற்றி போடுகிறாங்க, சுற்றி போட்டு முற்றுக்கிட்டு இவருக்கு தப்பிக்க ஒரு வழியே இல்லை. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் ஃபுல்லாக சுற்று போட்ட மாதிரி நம்ம கதவெல்லாம் மூடிட்டுருக்கோம், நம்ம தப்பிக்க ஒரு வழியே இல்லை. எசேக்கியா ராஜா சுற்றி போடப்படுகிறார், ரப்சாக்கே வந்து அனுப்பிட்டு ரப்சாக்கே வந்து கேட்குறார், எசேக்கியா ராஜாவை கேள்வி கேட்குறாரு, நீ எப்படிப்பா தப்பிப்ப, நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன, இவ்வளோ பேர் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை கூட சில நேரத்தில் அப்படி தான் கேட்குறாங்க, என்ன நம்பிக்கையா உனக்கு, எந்த நம்பிக்கையில் இவ்வளோ பெரிய தொகை உனக்கு வரும்னு நினச்சிருக்கா, எந்த நம்பிக்கையில் நீ ஃபீஸை கட்டுவேன், எந்த நம்பிக்கையில் இந்த வீடை வாங்குவேன், எந்த நம்பிக்கையில் உன் தேவைகள் சந்திக்கப்படும், எந்த நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இந்த கடன் அடைப்பாங்க, இல்லை எந்த நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இந்த ரீடிங் கம்மியாகவும் வியாதி மாறும், இந்த வயசில் எந்த நம்பிக்கை வச்சிருக்கிற இதெல்லாம் நடக்கும். நீ நம்மளை பார்த்து நிறைய பேர் இப்படி தான் கேட்குறேன், எந்த நம்பிக்கை நீ வச்சிருக்கிற தேவ பிள்ளைகளே. அதுவும் பாருங்க 8வது வசனத்தில் பாவன் சொல்கிறான், 2000 குதிரை நான் உனக்கு கொடுத்தா கூட அதை உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இருக்குதா, நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம் கூறு. தேவ பிள்ளைகளே, அதாவது நான் 2000 குதிரை கொடுத்த கூட நீ காப்பாற்ற முடியுமா, சில நம்ம அப்படி தான் கேட்குறேன், இதை கொடுத்தா நீ பண்ணிடுவியா, இது இருந்தால் நீ வாங்கிடுவியா, சரி அப்படியே நான் உனக்கு இதை பண்ணித்தரேன் நீ இதை பண்ணிடுவியா, இப்படின்னு நம்மளை நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா எண்ணிக்கையை பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை பெருசாகுது, சில நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க கூட நான் இதை பண்ணலாம் ஆனால் அவன் தேவை அவ்வளோகுது, நான் கொடுத்தா எப்படி இது தேவைப்படும். சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சில சபைகளில் பில்டிங் ஃபண்ட் ரேஸ் பண்ணும்போதுலாம் பல கோடிகள் தேவைப்படும் சில சபைகளில், அதில் சிலர் யோசிப்பாங்க, அட போயா நான் கொடுக்குறது கொஞ்சம் அந்த சபைக்கு ஹெல்ப் பண்ண போதா, அந்த மாதிரி நம்ம பண்ணுறது எங்கேருந்து உதவி பண்ணும், சிலருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா கூட சிலர் யோசிப்பாங்க, அவனுக்கு இருக்குது அவ்வளோ தேவை, நான் கொடுக்குற 1000 ரூபாய் உதவி பண்ணுமா, நான் வாங்கி கொடுக்குற 2 கிலோ அரிசி உதவி பண்ணுமா, நான் போன்ற ஃபோன் கால் உதவி பண்ண, இந்த மாதிரி உதவி பண்ண நினச்சா கூட நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. இவன் இப்போ சொல்கிறான், என்ன நம்பிக்கை வச்சிருக்கிற உங்ககிட்ட என்ன இருக்குது, 2000 குதிரையை சண்டை போடுது நான் உங்ககிட்ட கொடுத்தா கூட அது மேல உட்கார்றது கூட 2000 பேர் ஆளுகுதா, அப்படியாக எண்ணிக்கைகளை குறித்து பேசுகிற அந்த பிள்ளைகளை. அது மட்டும் இல்ல, அந்த எதிரி ரப்சாக்கே ஜனங்களை பார்த்து நான் சொல்றான், அப்பா உங்க ராஜா சொல்லுவான் கத்தரை நம்புன்னு சொல்லுவான், நீங்களாம் அவன் கேட்கறத நம்பவே நம்பாதீங்க. பாருங்க வாசிங்களா, 15வது வசனம் வாசிங்க, கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கத்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அதாவது எதிரி கோட்டை வெளியில நின்று சொல்றான், மக்களை பார்த்து உங்க ராஜாவை நம்பாதீங்க, கத்தர் விடுதலையாக்குவார், கத்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், கத்தர் நம்மளை ரட்சிப்பார்னு சொல்லுவான், அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, அது நடக்காது அப்படின்றான். தேவையில்லை, இன்றைக்கும் உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்ல, இந்த ரீனுகுமார் வந்து சொல்வாரியா, கத்தர் பார்த்துப்பாரு, எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் ஆண்டவர் சந்திப்பாரு, உனக்கு எந்த வயசாக இருந்தாலும் கவலைப்படாத, இப்படி ரீனுகுமார் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாரை சொல்லுவாங்க, இல்லை சாத்தானே சொல்லுவாங்க, இந்த வசனத்தை கேட்டால் இந்த வார்த்தையை கேட்டால் இதெல்லாம் நடக்கும்னு நீ நம்பாத, ஊழியக்காரங்க வேலையே கத்தர் பண்ணுவார் பண்ணுவார்னு சொல்லுவாங்க, நீ யா பண்ணாதான் உண்டு, ஊழியக்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, பைபிள் வசனத்தெல்லாம் அது உனக்கான வார்த்தையில் நீ நம்பாத, இவன் அப்படி தான் சொல்கிறான். இப்படி அவிசுவாசமாக சொல்லப்படும் போது வசனம் சொல்லுது, அந்த ஜனங்கள் ஒண்ணுமே பேசலையா. 21வது வசனத்தை வாசிங்க, அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள், அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று எசேக்கியா ராஜா கட்டளையிட்டு இருந்தான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம தேவைகளை குறித்து அநேகர் கேள்விகள் கேட்கலாம், இவ்வளோ பெரிய தேவை இருக்கிற, இவ்வளோ பெரிய அமௌண்ட், இவ்வளோ நாட்கள் நீ தாமதமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை குறித்து கேள்வியில் கேட்கலாம். என்னங்க உங்கள் உங்கள் பிளட் ப்ரெஷர் இவ்வளோ ஹையாகுது, சுகர் இவ்வளோ ஹையாக இருக்குது, என்னங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை குறித்து நிறைய பேசலாம், எவ்வளோ நாளாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை குறித்து பேசலாம். ஆனால் தேவப்பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர்கள் செய்தபோதான், யூதாவின் மக்கள் செய்தபடி தான், அவர்களுக்கு திருப்பி பதில் கொடுக்காதீங்க, மௌனமா இருங்க. ராஜா சொல்றேன், என்ன நடக்க தெரியுமா தேவப்பிள்ளைகளை? ஏசாயா 37:36 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 99,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்த போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். தேவப்பிள்ளைகளை, 180,000 பேர், இதுவும் ஒரு பெரிய நம்பர். 180,000 பேரை இவங்க எப்படிங்க சண்டை போடவே முடியவே முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது இவங்கெல்லாம் சும்மா இருந்தாங்க. தேவ தூதனை அனுப்பி 180,000 பேரை தேவ தூதன் கொன்றா, காதலாம் செத்து கிடந்தாங்க. அதாவது அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன பதில் சொல்லுவோம், இவ்வளோ பெரிய எண்ணிக்கை, என்ன பண்ணுவோம்னே தெரியல தேவ பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியே அவர்களை கொன்று போட்டு எல்லாவற்றையும் மாற்றினார். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன், எவ்வளோ பெரிய நம்பர், எவ்வளோ சத்துருக்கள், எவ்வளோ பெரிய கடன், இல்லை எவ்வளோ பெரிய வியாதி, இல்லை எவ்வளோ வயசாயிடுச்சு, வாட் இஸ் தட் நம்பர் விச் இஸ் அ கன்சர்ன் டு யூ? உங்களுக்கு தாக்குகிற, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற அந்த எண்ணிக்கை என்ன? ஆண்டவருக்கு அது ஒன்றுமே இல்லைங்க. எசேக்கியா ராஜா குதிரை 2,000 குதிரை மேலே ஆலயத்தை கூட ஆளில்லாமல் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் ஒரே தேவத்துக்குள்ள அனுப்பி 180,000 பேரை ஒரே ராத்திரி கொன்று போட்டார். எல்லா பிரச்சனையும் சால்வ். இது எப்படின்னா, என்கிட்ட 2,000 ரூபாய் கூட இல்லை, ஆனால் என் தேவை 180,000 ரூபாய். ஆண்டவர் இப்படின்னு சொல்ல முடிச்சா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படியாக ஆண்டவர் முடித்து விட்டார். ஒரு சிம்பிள் ட்ரஸ்ட். ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, உன் நம்பிக்கை தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் கதை எசேக்கியா, அநேக சத்துருக்கள். ரெண்டாவது கதை பாருங்க, இஸ்ரவேலர்களின் கதை. எல்லாரும் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் இருக்கும் போது ஆண்டவரை பார்த்து எல்லாம் கிரம்பிள் பண்ணி போலாமே, எங்களுக்கு கரியில்லை. இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் 78:19 வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பேருக்கு தேவன் போஜனத்தை ஆயத்தம் பண்ணக்கூடுமோ? ஏதோ இவ்வளோ பேர், ஏன்னா 600,000 புருஷர் இருக்கிறாங்க. சிலர்லாம் நம்ம வீட்டில் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ பேர் வச்சுருக்காங்க, எப்படி இவங்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ கடங்கார் இருக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடங்கார், ஏகப்பட்ட கடங்கார். அவங்க கடன் லிஸ்ட் எடுத்தால் நம்ம தலை சுற்றி கீழே வந்துடும். எல்லாத்துக்கும் கடன், கடனை அடைக்க கடன், கடனை அடைக்க கடன். இந்த கடனைக்காரனை அடைக்க அந்த கடங்காரன், ஐசிஐசி லோன் அடிக்குது, ஹெச்டிஎஃப்சி லோன், ஹெச்டிஎஃப்சி லோன் அடிக்குது, கோட்டாக் மஹேந்திரா லோன். இந்த மாதிரி லோனை வாங்கி லோன் அடைக்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அதில் என்னென்னா, சிலர்லாம் ஆல்ரெடி பயங்கர கடனில் இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஹாலிடே போவாங்க, புரியுதுங்களா? கடன் வாங்கி ஹோட்டலுக்கு போவாங்க, கடன் வாங்கி வண்டி வாங்குவாங்க. இப்படி கடனில் இருக்கவங்களும் 1,000 கடன். அந்த மாதிரி ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட தேவைகளை ஆண்டவர் இதெல்லாம் சந்திக்க முடியுமா? வனாந்திரத்தில் ஒரு போஜனத்தை ஆண்டவர் சந்திக்க முடியுமா? அதாவது எனக்கு இனிமேல் லோன் கொடுக்க பேங்கே இல்லை, ஆண்டவர் லோன் கொடுப்பாரா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி. வாசிப்போம் எண்ணாகமம் 11:11 வசனம் 21:22 வாசிப்போம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். பாருங்க, மோசே சொல்றான், ஆண்டவரை எங்க ஆண்டவர் இவ்வளோ மாடுகள் அடிப்போம், இல்லை என் கூட இருக்கிற 600,000 பேர் ஆட்கள் மட்டுமே இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைங்க பெருசுங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா அப்படின்னு 30,000 பேர் எங்கிருந்து இவ்வளோ ஆடு மாடுங்க? அதை விடுங்க, எங்கேருந்து கடல்லேருந்து மீனெல்லாம் எடுத்தால் கூட இவங்களுக்கு இவ்வளோ பத்தவே பத்தாது. சில நேரத்தில் நம்ம அப்படி தானே சொல்கிறோம், பாஸ் ஆண்டவரை பத்தாத ஆண்டவரே, பத்தவே பத்தல. அப்போ கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அதே அதிகாரம் 23 வாசிங்க, எண்ணாகமம் 11. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். சரியான ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுதான், கத்தரின் கரம் குறுகி போயிருக்கிறதோ. கத்தர் கையனா சின்னதா அடிச்சா, நடக்குமோ நடக்காதோ நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, கத்தரிடத்துல இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் இரவு முழுதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தேவப்பிள்ளைகள், எந்த அளவுக்கு அந்த காடை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு நாள் பயணம், அந்த பக்கம் ஒரு நாள் பயணம், ரெண்டு நாள் பயணம். ஒருத்தர் வந்து பத்து ஓமர், அதாவது 6000 மேலே கிலோவாக கேதர் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ காடை வந்திருக்குன்னா 20,000 கோடி. கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 20,160 கோடிக்கு மேலே காடைகள் வந்திருக்கு தேவப்பிள்ளைகள். அதாவது ரெண்டு நாளுக்கு வந்த கோடிகள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 200 கோடி காசு செலவு இருக்குமா. இந்த காடைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி மேலே தாங்க பறக்குங்க. தண்ணி இல்லைன்னா அதுங்க விழுந்துடும். தண்ணிக்கு மேலே தான் பறக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு காடை வந்ததுன்னா, கூட்டமாக வந்ததுன்னா ஒரு கப்பலே கவிழ்த்து போட்டுரும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் இந்த காடைகள். அங்கேருந்து பறந்து வந்து வனாந்திரத்தில் வந்து ரெண்டு நாள் பயணத்துக்கு பனாந்திரத்தில் வந்து விழுந்திருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் பொறுக்கிற மாதிரியே வந்து விழுந்திருக்குது. தண்ணிக்கு மேலே பறக்கிற காடைகள் வனாந்திரத்தில் தண்ணி இல்லாத இடத்துல வரதான ஆண்டவர் வர வச்சார். அதுவும் எவ்வளோ பாருங்களா, 20,000 கோடி காடைகள். அதெல்லாம் யோசிச்சுருந்தா மோசே சொல்கிறார், தண்ணியில் இருக்கிற மீனை தலை பார்த்ததானா அவ்வளோ காடைகள் எங்கேருந்து வந்தது? ஆண்டவர் வர வச்சது. அவங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, நாள் பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க, அவ்வளோ வந்தது. ஆண்டவர் சொல்கிறார், என் கை குறுகி இருக்குதா, தேவையை சந்திக்க முடியாதா? தேவப்பிள்ளைகளே, வனாந்திரத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணார். இன்றைக்கு வனாந்திரத்துக்குள்ள கொரோனாவின் மத்தியில் ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். இன்றைக்கி இந்த எண்ணிக்கை ஏன் திரும்ப ரொம்ப முக்கியமாக பேசுகிறேன், இந்த லாக்டவுன் முடிஞ்சு பல நாட்கள் ஆகுது, நாளாக ஆக 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 நம்மக்கிட்ட இருக்கிற காசு குறைகிறது, நாளாக ஆக வேலைகள் பிரச்சனையாகிறது, நாளாக ஆக சம்பாத்தியம் குறைகிறது, நாளாக ஆக இழப்புகள் ஜாஸ்தியாகுது. இந்த எண்ணிக்கையே போடும், ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட்டில் 1000 கோடி நாங்கள் கொடுக்க போகிறோம், 1000 கோடி செலவு பண்ணால் தான் சிறு கட்ட முடியும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை ஒரு பக்கம், கொரோனாவின் எண்ணிக்கை ஒரு பக்கம், இந்த எண்ணிக்கையை பார்த்து பார்த்து நமக்குள்ளே ஒரு பெரிய பயம். தேவபிள்ளைகள், ஆண்டவர் நீ வந்து சொல்கிறார், எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணிக்கையை குறித்து நீ கவலைப்படாத, உன் நம்பிக்கை தான் முக்கியம். முதல்ல ஆரம்பத்தில் சொன்னதான் 1 சாமுவேல் 14:6 யோனதான் சொல்கிறாங்களா, ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு அநேகத்தை கொண்டு ரட்சிக்க உள்ளவராக இருக்கிறார். தேவப்பிள்ளைய, இன்றைக்கு உன் தேவை எவ்வளோ? உன் பிரச்சனை என்ன? வயது என்ற எண்ணிக்கை பிரச்சனையா, இல்லை டாக்டர் ரிப்போர்ட்டில் சொல்லப்படுகிற நம்பர்ஸ் அந்த எண்ணிக்கை ஒரு பிரச்சனையா இருக்கா, இல்லை நீ காத்திருக்கிற நாட்கள் அது ஒரு எண்ணிக்கை அது பிரச்சனையா இருக்குதா? நீ கட்ட வேண்டிய பில்லுங்க, வீட்டு வாடகை அந்த பில்லு, ஹாஸ்பிட்டல் பில்லு, இந்த பில்லு அந்த பில்லு, இஎம்ஐ, அதெல்லாம் ஒரு எண்ணிக்கை அது பிரச்சனையா இருக்கா, இல்லை உன் தேவை கடன் எண்ணிக்கை பிரச்சனையா இருக்கா? கொஞ்சமும் அதிகமும் கத்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தேவப்பிள்ளைகளை, கத்தரின் கை குறுகி போவல்ல. உன் நம்பிக்கை என்ன? எஸ்ஐகே ராஜா பாத்துக்க, எதை நம்பி இருக்கிற? கத்தரை நம்பல, கத்தர் பண்ணிடுவார் நம்புறியா? இல்ல தேவப்பிள்ளைகளை, நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் செய்வார், நிச்சயமா செய்வார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லலாம், உன் எண்ணிக்கை எவ்வளவு பெருசு, உனக்கு எவ்வளவு தேவை, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. உன் நம்பிக்கை ஆண்டவர் செய்வார் நம்புறியா? ஆண்டவர் வண்ணாந்திரத்துக்குள்ள காடைகள் வர வழியே இல்லை கொண்டு வந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு இது நடக்க வழியே இல்லை நீ நினைச்சுக்க பத்தியா, அதை ஆண்டவர் செய்வார். பாஸ்டர், நானும் என் கணவனை புரிஞ்சு இவ்வளோ நாட்கள் ஆகுது, இதுக்கு மேலே என்னவா சார்? அந்த எண்ணிக்கை கவலை இல்லை. என் பிள்ளை வயந்து வளர்ந்து இந்த ஏஜில் இருக்கிறாங்க, கவலையே இல்லை. அந்த எண்ணிக்கையெல்லாம் ஆண்டவர் பிரச்சனை அவர் பார்த்துக்கொள்வார். லெட் நாட் த நம்பர்ஸ் ட்ரபிள் யூ. எண்ணிக்கை முக்கியமே அல்ல ஆண்டவருக்கு, நம் நம்பிக்கை தான் முக்கியமாக இருக்கு. ஒரு கோர்ட்டில் ஒரு நாள் ஒரு கேஸ் நடந்தது. அப்போ வக்கீல் ஒரு போலீஸ்காரரை கேள்வி கேட்டுக்கொண்டு வந்தார். அப்போ போலீஸ்காரரை கேட்ட கேள்வி, ஏன்பா இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் ஒருத்தர் குற்றவாளி தப்பிச்சு ஓடினாருன்னு நீங்கள் இப்படிலாம் அவர் இருப்பாருன்னு சொன்னீங்களே, நீங்கள் பார்த்தீங்களா அந்த குற்றவாளியை குறித்து? அப்போ சொன்ன, நான் பார்க்கல, ஆனால் அந்த குற்றவாளி இப்படிலாம் இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர், அவர் ஒரு போலீஸ்கார், அவர் பார்த்ததை வைத்து நான் சொல்கிறேன். அப்போ இவர் சொன்னார், அப்படியா, அப்போ உங்கள் நண்பர் அந்த போலீஸ்கார் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக நம்புகிறேன். உங்கள் ஜீவனை வச்சு நம்புறீங்களா? உங்கள் உயிரை கொடுத்து நம்புறீங்களா? அவர் சொல்கிறதெல்லாம் ஆமாங்க, அவரை நான் நம்புகிறேன். சரி, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்குலாம் உங்கள் துணியை வைக்கிறதுக்கு, ஷூ இதெல்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் ரூம் இருக்குதா? இருக்குதுங்க. அப்படின்னா அந்த லாக்கர் ரூம்லாம் நீங்கள் எப்படி பூட்டி பூட்டி வைப்பீங்களா, இல்லை திறந்து வைப்பீங்களா? அது எப்படிங்க நம்ம பூட்டாமல் வைக்கிறது? எல்லா லாக்கர் ரூமையும் நாங்கள் வைக்கிற பொருட்கள்லாம் வச்சு பூட்டி வைப்போம். ஏங்க அப்படின்னா, இல்லை யாராவது எடுத்துட்டாங்கன்னா? ஏங்க, அந்த லாக்கர் ரூமில் வருது யாரெல்லாம்? போலீஸ்காரங்க தான். அப்போ அந்த வக்கீல் கேட்டாரான், எங்க லாக்கர் ரூமில் வர போலீஸ்காரங்க பூட்டி இல்லாமல் இருந்தால் உங்கள் பொருளை எடுப்பாங்கன்னு நீங்கள் அது கூட நம்ப மாட்டுறீங்க? உங்கள் பொருளை திருடுவாருங்க வச்சு விடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, ஆனால் அவர் சொன்ன ஆள் இப்படி மட்டும் இருப்பாருன்னு அவர் சொல்கிறத உங்கள் உயிரை கொடுத்து கூட நம்புவேன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நம்பிக்கை இல்லாத நீங்கள் எப்படிங்க அதை நம்புவீங்க? இந்த போலீஸ்கார் முகத்தை கீழே போட்டான். தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கி அரைய நேரத்தில் நம்மளும் இப்படி தான், பெரிய பெரிய விஷயத்துக்குலாம் ஆண்டவரை நம்புன்னு சொல்கிறோம், சின்ன விஷயத்துக்கு நம்ப மாட்டோம். பெரிய பெரிய விஷயத்தில் நான் ஆண்டவர் தான் அங்கே நம்பியிருக்க, ஆண்டவர் செய்வார்னு சொல்கிறோம். கட்சியில் நம் பிள்ளைகளை பார்த்துக்கிறது ஆண்டவர் பார்த்துக்க மாட்டார். இந்த தேவையை சந்திக்கிறது ஆண்டவர் தம்பிக்க மாட்டார். ஓ அந்த தேவையை ஆண்டவர் சந்தித்தார், நான் ஆண்டவர் நம்பிக்கிறேன், அப்போ இந்த தேவையை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? பத்தாயிரத்தை சந்தித்த தேவன் 1,000,000 சந்திக்க மாட்டாரா? ஜுரத்தை குணமாக்கின தேவன் கேன்சர் குணமாக்க மாட்டாரா? என் தேவனுக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல, நம் நம்பிக்கை முக்கியமாக இருக்குது. தேவப்பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களோட ஆண்டவர் பேசியிருந்தார்னா எண்ணிக்கை ஒரு பொருட்டே இல்லைங்க. உங்கள் வயசு என்னவாக இருக்கட்டும், உங்கள் தேவை என்னவாக இருக்கட்டும், டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட் எதுவாக இருக்கட்டும், எவ்வளோ நாட்களாக இருக்கட்டும், இந்த எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவரின் கரம் குறுக்கி போகவில்லை. கண்களை மூடுவோம். நல்லா பிதாவராஜா, அந்த நேரத்திலையும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. தேவரே, இப்போ இதை இந்த ஆராதனையில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருக்காக எல்லாருக்கும் தேவை இருக்குது, எல்லாருக்கும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது எல்லாமே முக்கியமான காரணம் எண்ணிக்கையோடு ராஜா. சிலருக்கு வயதாகி விட்டது, இதுக்கு மேலே இது நடக்குமான்ற ஒரு கேள்வி. சிலர் என் தேவை இவ்வளவாக இருக்குது, இதை எப்படி ஆண்டவர் தீர்ப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி. என் சம்பளம் வரவில்லையே, என் சம்பளம் உயர்வு எவ்வளவு இருக்குன்ற கேள்வி. அப்பா நாங்கள் வாடகை கட்ட வேண்டிய பில்லு இஎம்ஐ எல்லாம் ஒரு கேள்வி. எதுலையாவது கத்தாவே எண்ணிக்கை எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனால் தேவரீர், உமக்கோ அது பிரச்சனை இல்லை. கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகத்தை கொண்டாலும் நீ ரட்சிக்க விடுவிக்க அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிற ராஜா. தேவர் இன்றைக்கும் ராஜா எங்கள் பிரச்சனையெல்லாம் உடைய காரத்தில் பாதத்தை நிலை வைக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது கொரோனாவின் எண்ணிக்கை இவ்வளோ மோசமாகுது, இவ்வளோ பேர் இறந்து கொண்டிருக்காங்க, அந்த ஒரு பயத்தை கொடுக்குது. ஆனால் தேவர், இது உமக்கு ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேல. கத்தரின் கரம் குறுகி போகவில்லை ராஜா. தேவர், அந்த வாதையில் 70,000 பேர் மரித்தார்கள். ஆனால் தேவரி தேவத்துவதன் கரத்தை வைத்து நிறுத்தினான், அதோடு தான் மரணம் என்றது. அதே போல ராஜா, இன்றைக்கு கொரோனாவிலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை எங்கள் தேவன் கொடுப்பீர். லாக்டவுன் எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்கள் தேவன் எங்கள் தேவையை நீ சந்திக்க வல்லவராக்கிற. வனாந்திரத்துக்குள்ள அந்த காடைகள் வரும், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் படியே நீர்கள் அற்புதம் செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.